அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு.
இயேசுவின் விண்ணேற்பு பெருவிழா.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
முதல் வாசகம் திருத்தூதர் பணியிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வசனங்கள் 1-11 முடிய. தெயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும் போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள், யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல, ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின் அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்துவிட்டது. அவர் செல்லும் போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
திருப்பாடல் 47.
இரண்டாம் வாசகம். புனித சின்னப்பர் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 24-28 மற்றும் அதிகாரம் 10, இறை வசனங்கள் 19-23 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன்னடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகத்திற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மைத்தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைசீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைசீலை வழியாக திரு தூயகத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்துச் செல்லும் வழி. மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு. ஆதலால் தீய மனசான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிகு உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகிச் செல்வோமாக. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர். எனவே நாம் எதிர்நோக்கியிருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாயிருப்போமாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 24, இறை வசனங்கள் 46-53 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும், பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். பின்பு இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்துச் சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அவர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருந்த போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெரு மகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பி சென்றார்கள். அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கே புகழ்.
இனிய இதயங்களே, இன்று இயேசுவின் விண்ணேற்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இயேசு விட்டு சென்ற இறையரசு பணியை காலத்தின் அறிகுறிகளுக்கேற்பவும் மக்களின் தேவைகளுக்கேற்பவும் தொடர்ந்து ஆற்ற இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். பெரியவர் ஒருவர் மரணப்படுக்கையில் இருந்தார். நோயின் காரணமாகவும் முதுமையின் காரணமாகவும் சாவை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார். கண்கள் மூடியிருந்தன. மெதுவாக முனகல் சப்தத்தில், என்னுடைய மூத்த மகன் எங்கே என்று கேட்டார். உடனே அங்கு நின்று கொண்டிருந்த மூத்த மகன், நான் உங்கள் கால் மாட்டில் நின்று கொண்டிருக்கிறேன் என்று பதிலளித்தார். அடுத்ததாக பெரியவர், என்னுடைய இரண்டாவது மகன் எங்கே என்று கேட்டபோது, நான் உங்களுடைய படுக்கைக்கு அருகில் நின்று கொண்டிருக்கிறேன் என்று இரண்டாவது மகன் பதிலளித்தார். சிறிது நேரம் கழித்து, என்னுடைய மூன்றாவது மகன் எங்கே என்று கேட்டபோது, நானும் இங்குதான் உங்களுடைய தலைமாட்டில் நின்று கொண்டிருக்கிறேன், எதைப்பற்றியும் கவலைப்படாதீர்களையா என்று மூன்றாவது மகன் பதிலளித்தான். பெரியவர் கொஞ்சம் எரிச்சலோடு, மூன்று பேரும் இங்கு நின்று கொண்டிருந்தீர்கள் என்றால் நான் நடத்திய பெட்டிக்கடையை நடத்துவது யார் என்று கேட்டாராம். சாகும்போது கூட தன்னுடைய கடையை பற்றிய எண்ணம் அந்த பெரியவரை வாட்டி வதைத்தது. தான் நடத்திய கடை வியாபாரத்தை தன் பிள்ளைகள் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று அந்த பெரியவர் எதிர்பார்த்தது தவறல்ல. இவ்வுலகில் வாழும் பெரும்பாலான மனிதர்கள் தங்களுடைய பணியை தங்களுடைய வாரிசுகள் தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர். இயேசுவும் இதற்கு விதி விலக்கல்ல. 3 ஆண்டுகளாக இரவும் பகலும் கடினப்பட்டு உழைத்து இறையரசுக்கு பணியாற்றினார். ஓமைகள், போதனைகள், புதுமைகள் மூலமாகவும் பாடுகள், துன்பங்கள் மூலமாகவும் இறையரசின் தன்மைகளை மக்களுக்கு எடுத்துரைத்தார். தன்னுடைய இந்த 3 ஆண்டுகால இறையரசு பணி தன்னுடைய சீடர்களால் தொடர்ந்து ஆற்றப்பட வேண்டும் என்பதே இயேசுவின் விருப்பமாயிருந்தது. இயேசு விண்ணேற்றம் அடைந்த பொழுது தன்னுடைய சீடர்களை தனது, அதாவது தன்னுடைய இறையரசு பணியின் சாட்சிகளாக உலகமனைத்தும் விளங்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டதை இன்றைய நற்செய்தி நமக்கு விளக்குகிறது. முதலாவதாக, இயேசுவின் பணியை நாம் தொடர்ந்து ஆற்ற அழைக்கப்படுகின்றோம். இயேசுவின் பணியை தொடர்ந்து ஆற்றுவது என்றால் என்ன பொருள்? அவர் செய்த பணியை அப்படியே இன்று செய்வதா? நிச்சயமாக இல்லை. ஹென்றி நூவேன் என்ற குரு இவ்வாறு சொல்கிறார், இயேசுவின் பணியை தொடர்ந்து ஆற்றுவது என்று சொல்லும்போது அவரது பணியை அப்படியே மீண்டும் செய்ய வேண்டும் என்று பொருள் கிடையாது. மாறாக, இயேசுவை வழிநடத்திய தூய ஆவியை நாம் பெற்றுக்கொண்டு அந்த ஆவியின் வழிநடத்துதலின்படி செயல்படுவதாகும் என்று கூறுகிறார். அதாவது, நாம் வாழும் சமுதாய சூழ்நிலை மற்றும் மக்களின் வாழ்க்கை நிலைக்கு ஏற்ப புதிய பணிகளை தூய ஆவியின் துணையோடு முன்னெடுக்க அழைக்கப்படுகின்றோம். எவ்வளவு பெரிய நல்ல காரியமாக இருந்தாலும் அது தூய ஆவியின் தூண்டுதலின்படி அமையவில்லை என்றால் அது இறையரசு பணியாக இருக்க முடியாது. இதை நன்றாக உணர்ந்த இயேசு நற்செய்தியை அறிவிக்கும் முன்பு உன்னதத்திலிருந்து வரும் வல்லமைக்காக காத்திருக்கும்படி தம் சீடர்களிடம் சொல்லுகிறார். விண்ணேற்றமடையும் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் தன் சாட்சியாக, தன் பணியின் கருவியாக வாழ அழைப்பு விடுக்கிறார். இன்று இயேசு நம்மை பார்த்து சொல்வது, மகனே, மகளே, என் பணியை ஆற்ற உன் கரங்களைத் தவிர எனக்கு வேறு கரங்கள் இல்லை. நல்வழியில் நடக்க உன் கால்களைத் தவிர எனக்கு வேறு கால்கள் இல்லை. மற்றவர்களை அன்பு செய்ய உன் இதயத்தைத் தவிர வேறு இதயமில்லை. அவற்றை என் பணிக்காக தருவாயா? இரண்டாவதாக, இயேசு விண்ணேற்றமடைந்தபோது பணியாற்றுவதற்குரிய அதிகாரத்தை தம் சீடர்களிடம் விட்டு செல்கின்றார். தன்னுடைய சீடர்கள் பலவீனமானவர்கள், பயந்தவர்கள், மந்த புத்தியுள்ளவர்கள், மறுதளிக்கக்கூடியவர்கள் என்பதையெல்லாம் இயேசு அறிந்திருந்தாலும் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு தன்னுடைய அதிகாரத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். எவ்வளவு குறையுள்ளவர்களாக, முதிர்ச்சியற்றவர்களாக இருந்தாலும் தன்னுடைய பணியினை தொடர்ந்து ஆற்றுவார்கள் என்று அவர்களை முழுமையாக நம்புகிறார். நம்முடைய குடும்பங்களிலும் திருச்சபையிலும் அதிகார பகிர்வு என்பது மிக அவசியமான ஒன்று. ஒரு சில நபர்களிடம் மட்டும் அதிகாரம் குவிந்து கிடக்கும்போது அது ஒடுக்குமுறைக்கும் அடக்குமுறைக்கும் இட்டுச் செல்லுமே ஒழிய பணி வாழ்வுக்கு பயன்படப் போவதில்லை. மருமகளோடு குடும்ப அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள மறுக்கும் மாமியார், பங்கு பேரவையினரோடும் பொது நிலையினரோடும் பங்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள மறுக்கும் பங்கு தந்தை, தன் சொற்படியே மனைவி அல்லது கணவர் நடக்க வேண்டும் என்று சொல்லி பொறுப்பை தன் மனைவியோடு அல்லது கணவனோடு பகிர மறுக்கும் தம்பதியர், இயேசுவின் விருப்பத்திற்கு எதிராக தாங்கள் செயல்படுவதை உணர வேண்டும். அதிகாரத்தை பெறும் அளவிற்கு பிறர் இன்னும் முதிர்ச்சி அடையவில்லையே என்று வாதிடுவதை விட்டுவிட்டு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதன் மூலம் பிறரது பொறுப்புணர்வையும் முதிர்ச்சியையும் வளர்த்தெடுக்க முடியும் என்ற உண்மையை புரிந்து வாழ ஆரம்பித்தால் விண்ணேற்பு விழா பொருளுள்ள விழாவாக அமையும்.
நாள்தோறும் எங்களை வழிநடத்தும் இறைவா, தினமும் உம் சிறகுகளின் நிழலில் எங்களை காத்து வருகின்றதற்காக எங்கள் நன்றியை செலுத்துகின்றோம். மாபெரும் அற்புதங்களை நீர் எங்கள் வாழ்வில் செய்யப்போகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்கின்றோம். மக்களின் இருள் போக்கும் தூய தேவனே, இத்தரணியில் வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் கண்ணோக்கி பாரும். அமைதி தேடி, ஆறுதல் தேடி, உம் கருணை உள்ளம் நாடி வரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். குறிப்பாக இலங்கையில் பல துன்ப துயரங்களினால் அலைக்கழிக்கப்பட்டு அமைதி இழந்த நிலையில் வாடும் எம் மக்கள் மீது உமது அருட்கரங்களை வைத்தருளும். எங்கள் அன்பின் நிறைவா, இந்த தரணியில் உடைந்த உள்ளங்களுக்கு உவகையூட்டும் எங்கள் அருள் வாழ்வுக்கும் பொருள் வாழ்வுக்கும் தேவையான வரங்களை நிரம்ப தந்தருளும். எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிலையான அமைதி நிலவச் செய்யும். எந்த ஒரு வேதனையிலும் சோதனையிலும் எங்களுக்கு மனதிடத்தை தந்து இவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பீராக. வரங்கள் பொழிகின்ற வல்லவரே, எங்கள் தொழிலில், படிப்பில், வேலையில் மாபெரும் அற்புதங்களை காண செய்வீராக. எங்கள் அன்றாட தேவைகளை எங்களுக்கு அளித்தருளும். உமது பாதுகாப்பிலும் கருணையிலும் அன்பிலும் எங்களை என்றென்றைக்கும் வழிநடத்துவீராக. ஆமீன்.
நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ்.